சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இணைய அன்பான இறை மக்களே, ஆண்டவருடைய தியாக பலியாம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நாளில் கரம் பிடித்து வழிநடத்த காத்திருக்கிறார். இந்த நாளில் அச்செய்தியில் கூட பார்வை மாறா மனிதர்களாக வாழ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். புறப்பார்வை பற்றி அல்ல, நம்முடைய அகப்பார்வையும் ஆண்டவர் இணைத்து சொல்கிறார். பேதுரு ஆண்டவரை நோக்கி கடலில் நடந்து போகிற பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், அவருடைய மனப்போராட்டம், அந்த மனப்போராட்டம் நமக்கு எப்படி நம்மோடு தொடர்புடையதாக மாறுகிறது என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் வார்த்தை வாயிலாக நம்மோடு பேச காத்திருக்கிறார். சீடர்கள் பயந்து நிற்கிற பொழுது, ஐயோ பே என்று அலறுகிற பொழுது ஆண்டவர்களுக்கு சொன்ன வார்த்தை, அஞ்சாதே அஞ்சாதீர்கள் நான் தான் என்று அந்த இடத்தில் சொன்னார். பைபிளில் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 365 முறைக்கு அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள் அப்படின்ற வார்த்தை வரும். அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் அதை சொல்ல விரும்புகிறார், பயப்படாத பயப்படாத அப்படின்றத. இன்றைக்கு அதை நற்செய்தியிலே நமக்கு சொல்லுகிறார், அஞ்சாமல் துணிவோடு இறைவனுடைய பாதையில் நாம் நடக்க இறையருள் வேண்டி இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டுடைய ஆசிரியர் வேண்டுவோம்.
நான் உன் கடவுள், கலங்காதே நான் உன் கடவுள். நீ என் அடியவனே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தே. நீ என் அடியவனே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தே. நீ என் அடியவளே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தே. அஞ்சாதே அஞ்சாதே நான் உன் கடவுள், அஞ்சாதே அஞ்சாதே.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகிய எங்களோடு இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள் வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பெண் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை நான் செய்தேன். நான் யாக்கோப்பின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதியவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புறையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது, உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன், ஏனெனில் உனது குற்றம் பெரியது, உன் பாவங்களோ எண்ணற்றவை, நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய், உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரியது, உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை எல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், அடிமைத்தனத்தின்று நான் யாக்கோப்பின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கால் எழும்பி வரும். மகிழ்ச்சி உருவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்கோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுக்குள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவு நின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வர செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாகிய இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருவாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
மாட்சியுடன் திகழ்ந்திடுவார் ஆண்டவர், சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பேருக்கு அஞ்சுவர், போலகின் மன்ன யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். ஆண்டவர் சீயோனை கட்டி இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தை நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் அவரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்ப சியோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் அறிவிக்கப்படும். ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவ வார்த்தைகள் 22 தொடங்கி 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்போது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசுடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதி அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்த கடவுளுடைய வார்த்தையை மறையுறையாக நாம் சேர்ந்து இணைந்து இந்த நேரத்தில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை மட்டும் நாம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய உண்மையான அர்த்தத்தை இறைவன் நமக்கு தர இருக்கிற பதிலை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை நம்ம சேர்த்து பார்க்கிற பொழுதுதான் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளித்த மிகப்பெரிய ஒரு புதுமை, எல்லா நற்செய்தியாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதுமை, இன்று வரை அனைத்து மக்களாலும் அடிக்கடி பகிரப்படக்கூடிய ஒரு புதுமை அப்படின்னா ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளித்த அந்த புதுமை. அது நடந்த பிறகு இப்போதான் வசனம் ஆரம்பிக்கிறது, இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி இதே பகுதியை சொல்லுகிற போல என்ன சொல்லுகிறதுனா, மத்தேயுவை தழுவிய ஒரு செய்தியாக மார்க் நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த பகுதி இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போது மக்கள் மத்தியில் நிலவிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய விதத்தில், அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த பகுதிகள் எல்லாம் தொகுக்கப்பட்டதாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். அன்பு உரை மக்களே, துன்பத்தின் வேளையில் இறைவனுடைய பராமரிப்பை நாம் அணுகுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கட்டாயம் தேற்றுவார். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியில் துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் பேதுரு வாயிலாக நமக்கும் இந்த செய்தியை தருவதாக நான் பார்க்கிறேன். ஒரு நிகழ்வு, ஆப்ரஹாம் லிங்கன் அதிபராக இருந்த நாட்களில் அந்த நாட்டில் ஒரு உச்சகட்டமான ஒரு உள்நாட்டு போரில் இருக்கிறான். அப்போ அதிகாலையில் ஒரு நாள் லிங்கன் என்ன செய்கிறார்னா, அந்த இராணுவ தளபதிகளை தன்னை சந்திப்பதற்கு வரும்படி அழைப்பு கொடுக்கிறார். அதுபோல் அவர்களும் அதிகாலையில் வருகிறார்கள். அறைக்குள்ளே போய் பார்த்தால் ஆப்ரஹாம் லிங்கன் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். பேசுகிற சத்தம், உரையாடலுடைய சத்தம் காதுகளில் எட்டிய உடனே அவர்கள் வெளியிலே நின்று விடுகிறார்கள். சற்று நேரம் கழித்து ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் உள்ளே வருமாறு அழைக்கிறார். உள்ளே போய் பார்க்கிறார்கள், உள்ளே யாருமே இல்லை. அப்போ இவர்களுக்கு ஆச்சரியம், என்ன அதிபர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், பேச்சு சத்தம் கேட்டு கொண்டிருந்ததே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு, இல்லை நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாங்க, யார்கிட்ட பிரசிடென்ட் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது சொன்னாராம், இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் வருகிற பொழுது உங்களோடு விவாதத்தில் உட்கார்கிற பொழுது எப்பேற்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும், தீர்க்கமான முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நான் கடவுளோடு பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பாருங்களே, ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன், அவர் தன்னுடைய முக்கியமான நிகழ்வுகளை குழப்பமான ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவெடுப்பது, எப்படி அதை சந்திப்பது என்பதை கடவுளுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து கேட்கிறார். இன்றைக்கு வரை அந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு அதிபர் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டா கட்டாயம் அவருடைய பெயர் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆகவே அன்பு உரை பிள்ளைகளை, இன்றைக்கு நம்பிக்கை தளர்ச்சி வருகிற பொழுது இறைவன் நம்மோடு துணை நிற்கிறார் அப்படின்றத நாம் உள்ளூர உணரணும் நினைக்கிறேன். நம்பிக்கையில் தளர்ச்சி வருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஒரு புதுமையை செஞ்சுட்டு எல்லா மக்களையும் வழி அனுப்பி வைத்து விட்டு தன் சீடர்களை கட்டாயப்படுத்துகிறார். இங்கே பாருங்களேன், சீடரையும் உடனே படகில் ஏறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்துகிறார். எதற்காக? அவர்களை கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு புதுமையை செஞ்சுருக்கிறோம், ஆண்டவர் தன் மூலமாக அல்லது இந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஒன்று உணவு பசி, வயிற்று பசியை போக்கியிருக்கிறாரு, ரெண்டாவது கடவுள் தன்னுடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு காரியம் செஞ்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அதுதான் அவருடைய மெயினான ஒரு காரியம். உடனடியாக போய் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. திருப்பாடல்கள் முழுசு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்றியின் திருப்பாடல்கள் எத்தனையோ நாம் படிக்கிறோம் இல்லையா. தேவை அப்படின்னு வரும்போத, ஒரு தேவை வருது பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு, அல்லது உடல் சுகம் இல்லாமல் போகுது, குடும்பத்தில் ஒரு தடை வருகிறது, உறவு பிரச்சனை வருது, உடனடியாக கடவுள்கிட்ட போய் நம்ம உடனடியாக போயிடுவோம். அதுக்கு கோயிலில் தான் போய் கடவுளை போய் நம்ம பார்த்து அவருக்கு முறையிடணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல உடனடியாக நம்ம கடவுளுக்கு அப்படியே முறையிடும். ஆண்டவரே உங்களுக்கு புரியலையா, இல்லை வேதனை தெரியலையா அப்படின்னு கஷ்டம் வரும்போது கன நேரத்தில் கடவுளை தேடுற நாம கடவுளை தேடுகிறோம். நாமன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம். நல்ல காரியங்கள் நடக்கிற பொழுது நன்றி சொல்றது கொஞ்சம் காலம் தள்ளி போடுவோம். ஆனா ஜீசஸ் வந்து இங்கே தான் கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு மாறுபட்ட இடத்துல நிற்கிறாரு, புதுமை அன்னைக்கு நடக்குது, நடந்து முடிச்ச உடனே என் தந்தைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், இவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை செஞ்சு இத்தனை பேரை இன்னைக்கு தன்மையப்படுத்தி இருக்கிற ஆண்டவர், இத்தனை பேருக்கு வயிற்று பசியை போக்கி இருக்கிற ஆண்டவர், அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எல்லாரையும் போ சொல்றார். போக மாத்திர சொல்ல, சீடர்களை உடனடியாக கிளம்பும்படி கட்டாயப்படுத்துகிறார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனை வேண்டுவதற்காக ஒரு மலையின் மீது ஏறினார். அப்போ வேண்டுதல் அப்படின்றதுக்கு இயேசு தருகிற ஒரு படிப்பினை அல்லது ஒரு சாயல் என்ன அப்படின்னா, நன்றி தான் அவருடைய வேண்டுதல். ஜபம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வேண்டுதல் ஜபம். என்ன ஜபம்? நன்றி ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை இன்னைக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதம் இல்லாமல் சுட சுட போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் நம்மளை ஒப்பிட்டு பாருங்கள், நம்ம ஒரு தேவை அப்படின்னு கேட்குறதுக்கு உடனடியாக நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் அதே காரியம் நடந்த பிறகு அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ காலதாமதப்படுத்துகிறோம். சில நேரங்கள் நன்றியே நம்ம சொல்கிறதில்ல. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார். ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். ஒரு சிந்தனை அப்படின்னு போகாமல் அப்படி கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து கீழே பாருங்களே, பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். தனியே இருந்தார். நம்ம கடவுளோடு இருக்கிற அந்த உறவை நாம் என்ன ஆழப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தனி ஜபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நார்மலாக வழக்கமாக பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பார்வை என்ன அப்படின்னா, ஜபிக்கிற நேரங்களில் நாம் திருப்பள்ளியில் நாம் ஜபிக்கிறோம், எல்லாரோடு சேர்ந்து தான் நாம் ஜபிக்கிறோம், அன்பியங்களில் நாம் ஜெயிக்கிறது உண்டு, குடும்பமாக நாம் இணைந்து ஜபிக்கிறது உண்டு, எல்லாமே ஜபம். அதெல்லாம் வந்து நாம் ஒருபோதும் இது பெருசு அது சிறுசு அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்னதான் நாம் ஜபம் செஞ்சாலும் த பர்சனல் ப்ரேயர், த பர்சனல் என்கவுண்டர் வித் காட், இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஒன். அதை நம்ம பல நேரத்தில் நம்ம தவற விட்டுறோம். ஜீசஸ் அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார். அவர் தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து ஜபிக்கத்தான் செஞ்சார். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற போது தான் நற்கரனை தூக்கி வானத்தை பார்த்து அந்த அபிஷேகத்தினுடைய வார்த்தைகளை சொல்லி அந்த உணவாக மாற்றித்தரும்படி எல்லாரும் கேட்கும் போது அது குழு ஜபம், அது குழுஜபமாக இருந்தது. தன் சீடர்கள் ஜபிக்க கேட்கிற பொழுது ஜபிக்க கற்றுக் கொடுக்கிறார், அதுவும் குழுஜபமாக இருக்கிறது. அது சின்ன குழுஜபம், அது பெரிய குழுஜபம் அப்படின்னு வச்சுக்கோங்களே. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் எல்லாற்றுக்கும் மத்தியிலும் அவர் தனித்திருந்து இறைவனோடு ஜபிப்பதற்கு நேரத்தை தேடிக்கொண்டிருந்தார். அதற்கு யாராவது தடையாக இருக்கிறார்களா? அது தன்னுடைய பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட சீடர்களாக இருந்தாலும் கூட அவளை வெளியே அனுப்பிடுறார். போயிருங்க, நான் செபிக்க ஆண்டரோடு இருந்து நான் மன்றாட வேண்டியிருக்கு, என் தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம இந்த காரியம் கேட்குறோம், நீங்கள் பர்சனல் ப்ரேயர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னால், நம்ம 1008 காரணம் சொல்லுவோம். நான் என்னத்தான் பர்சனல் ப்ரேயர் பண்ண முடியல ஃபாதர், வீட்டில் பிள்ளைங்களோடு இருக்கிறேன், வேலைக்கு போனால் அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க, தனியாக எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேன்னுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தனியாக ஜெபிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம குடும்பத்தில் வாழ்கிறோம். இருந்தாலும் கூட எஸ் அப்படி நினைக்கல பார்த்தீங்களா, எல்லாரையும் அனுப்பிடுறார். எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவை, என் தந்தையோடு நான் உறவாடுவதற்கு எனக்கு குறிப்பிட்ட நேரம் தேவை, என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நான் சரியாக நகர்த்தி கொண்டு போவதற்கு எனக்கு குறிப்பிட்ட நேரம் என் தந்தையோடு செலவிட வேண்டியிருக்கிறது என்று சொல்லி இடைஞ்சலாக இருக்கிற எல்லாரையும் அப்புறப்படுத்துகிறார். அதை நாம் செஞ்சு தனி ஜபத்துக்கு நாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ பாருங்களேன், இந்த கடல் மீது நடந்து வருகிற நிகழ்வு அல்லது கடல் சம்பந்தப்பட்டமான நிகழ்வு ரெண்டு இடத்துல நம்ம பார்க்க முடியும். மார்க் நிச்சயத்தில் நம்ம அதை பார்க்குறோம், இங்கேயும் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு காரியம், ஒன்று என்னது, ஏசு இது போல் ஒரு முறை கடலில் வருகிற பொழுது பனிக்கலப்பின் காரணம், களைப்பின் காரணமாக அயர்ந்து அவர் என்ன செய்வார், தூங்கிடுவார். அப்போ சிறுகளாக சேர்ந்து கத்துவாங்க, ஓ ஆண்டவரே நாங்கள் சாப்பிட்றோமே, உமக்கு எங்கள் குரல் கேட்கவில்லையா அப்படிலாம் சொல்லி கத்துவாங்க இல்லையா. அப்போ ஆண்டவர் காற்றை கடிந்து கொண்டு எழுந்து அந்த சிறுகளை பார்த்து திட்டுவார், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் இப்படி அலறுகிறீர்கள் அப்படின்னு சொல்வார். ஆனால் இதே போல தான் இங்கேயும் கடல் மீது ஒரு காரியம் நடக்கிறது. சிறுகள் எல்லாம் போயிட்டுருக்காங்க, அந்த சேம் சீக்வன்ஸ், அப்படியே அதே சீனரி இங்கே அப்படியே வருது. எதிர்காற்று அடித்து கொண்டிருப்பதால் படகு அலைக்கழிக்கப்படுகிறது, படகு அப்படியே அலையுது பாருங்க. அப்போ இரவு 4 காவல் வேளையில் ஆண்டவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர்கள் கடல் மீது நடப்பதை கண்டு சீடர் 5 ஐயோ பே என்று அச்சத்தினால் அலறினர். அங்கே ஜீசஸ் கூட தான் இருக்கிறாரு. கடல் அலைய பார்த்துட்டு இந்த பெரும் கூச்சலை பார்த்துட்டு தண்ணி அப்படியே அலையிறத பார்த்துட்டு சாக போறோம்னு கத்தி ஆண்டவரை தொந்தரவு பண்றாங்க. இங்க இயேசுவையே அவர்கள் பேய் போலதான் நினைக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே ஆண்டவர் கோபப்பட்டு பேச நினைச்சிருந்தாருன்னா அங்க கூட இங்கே தான் பயங்கரமா கோபப்படணும். என்னடே கூறுவிட்டாங்களா, கூட இருக்கும் போது என்னை பார்த்து பேயின்னு சொல்றீங்களா, உங்களால் இவ்வளவு நாள் இருந்து இன்னும் கூட என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா அவங்களால அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் கோபப்பட்டு திட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அழகா அந்த இடத்துல சொல்றாரு பாருங்களேன், என்ன சொல்றாரு, திட்டாம கொள்ளாம அவர் சொல்றது, துணிவோடு இருங்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்றார். துணிவோடு இருங்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற செய்தி ஆண்டவர் இந்த இடத்துல ஆழமாக சொல்வதாக நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அதற்கு அப்புறம்தான் பேதுரு வரார். மத்தேயு நற்செய்தியாளர் பெரும்பாலும் என்ன செய்வார் அப்படின்னா பேதுருவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பார். இந்த மத்தேயு நற்செய்தி தான் பேதுருடைய நிலைப்பாடை, இயேசுவோடு இருக்கிற தொடர்பை அது அதிகமாக நமக்கு சொல்லக்கூடியது. இயேசுடைய மன போராட்டங்களையெல்லாம் மத்தேயு நற்செய்தியாளர் சற்று தெளிவாகவே நமக்கு சொல்லுவார். அப்போ இந்த பகுதி குறிப்பாக மத்தேயு நற்செய்தியாளர் பேதுருவை பற்றி சொல்லக்கூடிய இந்த பகுதியை கொஞ்சம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, ஆனால் பார்த்துக்கோங்க, இயேசுடைய உயிர்ப்புக்கு அப்புறம் 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எழுதப்பட்டுச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் பேதுருவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை மத்தை தர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு இருந்த அந்த புதிய கிறிஸ்தவர்கள், அதுவரை ரோமை கடவுளை கடவுளாக ஏற்று வழங்கி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்தவர்களாக மாறக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சவால்கள் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அந்த வேத கலாபனைகள் இன்றைக்கும் கொலோசிய நகரெல்லாம் பார்க்குறாங்க, இத்தாலியில் என்னமோ அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா சொல்கிறாங்க. அவளுடைய வேதனைகள் என்ன, எண்ணெய் குப்பரில் போட்டு வறுக்கிறது, கழுமரம் ஏற்றுறது, தலையை வெட்டுறது, தீக்குள்ளே போட்டு எரிக்கிறது, குழுவை அப்படியே மொத்தமாக அப்படியே வச்சு கட்டி எரிக்கிறது, விலங்குகளுக்கு இரையாக்குகிறது, இமேஜின் பண்ண முடியாத பலவிதமான என்ன சொல்கிறது, கொடூரமான கொலைகள், கொடூரமான தண்டனைகள் இதெல்லாம் கொடுத்து அதையெல்லாம் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு விதத்தில் மக்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒரு பயம் வருது. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நாலு பேர் சாகிறான் அப்படின்னும் போது யாருக்கு தான் சாகணுன்ற எண்ணம் வரும், எல்லாருக்கும் ஒரு இயல்பான பயம் வரும் இல்லையா. என்னதான் வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஒரு சில பேர் இறந்தாலும் மனித இயல்பு ஒரு சில நேரங்களில் தடுக்குது, அந்த பயம் அவர்களை ஆட்கொள்கிறது. அப்படி பயத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களுக்கு கடவுள் வழியாக இயேசு வழியாகவே மத்தேயு நற்செய்தியாளர் பேதுருவை கொண்டு ஒரு பதில் சொல்கிறார். அந்த பதில் தான், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ இந்த பேதுருடைய மனப்போராட்டம் தான் அந்த மக்கள் மத்தியில் இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஒப்புமையோடு தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ பேதுரு என்ன செய்கிறார், எல்லாரும் அமர்ந்திருக்கிற பொழுது இயேசு நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறார், ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர அனுமதியிடும், எனக்கு ஆணையிடும் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக இறந்து உடனடியாக அவர் தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே நடந்து போகிறத நாம் பார்க்குறோம். அப்புறம் நடந்து போகிற சூழ்நிலையில் அவரை பயம் ஆட்கொள்ளுகிறது, உடனடியாக மூழ்குகிறார். ஆண்டவர் கைப்பிடிச்சு அவரை தூக்கி விட்டு இந்த வார்த்தையை கேட்பார், நம்பிக்கை குன்றியவனே ஏன் பயப்படுகிறாய் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அந்த இடத்துல கேட்பார். இப்போ என்ன அப்படின்னா, பேதுருடைய பயணம் தான் இன்னைக்கு நமக்கு பாடமாக வரப்போகுது. என்ன, இயேசு ஆண்டவர் நான் தான் தன்னை சொல்லிட்டு எனக்கு ஆணையிடும் நான் வருகிறேன்னு சொன்ன உடனே அவருக்கு அங்கே இருந்த என்ன சொல்கிறது, அந்த காரிருள் பேதுரு கண்ணுக்கு தெரியலை, அங்கே அடித்து கொண்டிருந்த அலை அவருடைய கண்ணில் தெரியவில்லை. அவர் அலையை அடக்கினார் அப்படின்னா வசனம் சொல்லலை, அப்போ அலை அடைச்சிட்டு தான் இருந்திருக்கணும். அப்போ அலை அந்த அலைகள் அவருடைய கண்ணுக்கு தெரியல, அந்த பேரிரைச்சல் தெரியல, அந்த குளிர் அவருக்கு எதுவுமே தெரியல. ஒன்லி திங், இயேசு ஆண்டவர் என்னை கூப்பிட்டுட்டார், அங்கே நிற்கிறவர் கடவுள் தான் அப்படின்னு சொன்ன உடனே படகுலேருந்து இறங்கி ஆண்டவரை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறார். அது வர பிரச்சனை இல்லைங்க. கடவுளை இயேசுவை நோக்கி நடக்கிற பொழுது அந்த பக்கவாட்டு பகுதிகளில் இருக்கிற அந்த அலையையும் தண்ணீரையும் கூச்சலையும் அதனுடைய குளிரையும் அவர் எப்போது உணர ஆரம்பித்து பார்வை பக்கவாட்டில் திரும்புகிறது, பயம் ஆட்கொள்கிறது, உடனடியாக தண்ணீருக்குள் மூழ்குகிறார். நான் இப்படி தான் பார்க்குறேன். சின்ன வயசில் நம்ம அந்த சைக்கிள் பழகிற நாட்களில் இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போலாம் புதுசு புதுசாக சைக்கிள் மாடர்ன் மாடர்னாக வருது. அப்போலாம் வந்து ஹேண்ட் பார் மாதிரி இப்படி ஒரு சைக்கிள் இருக்கும், நடுவில் வந்து ஒரு நட்டு மாதிரி இருக்கும். அப்போ சைக்கிள் பழகும் போது நமக்கு சொல்லிக் கொடுக்குற அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய சீனியர்கள் யாராவது சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ஏறி உட்காந்து இந்த நட்டுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக பாரு, சைடிலலாம் பார்க்காத அப்படின்வாங்க. அது உண்மையிலும் உண்மைங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைக்கிளை பிடிச்சிக்கிட்டு இடுப்பு உழைக்காமல் நம்ம நேராக ஓட்டினோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் ஓட்டிடலாம். அப்போ பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு வருவாங்க நமக்கு சைக்கிளை. அப்போ நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும், பிடிச்சிட்டு வந்தேன் பிடிச்சிட்டு வரானா இல்லையா அப்படின்னு நம்ம எப்போ யோசிக்கிறோமோ, அல்லது இப்படியே போயிட்டுருக்குறோமே சைடில் யார் வரானான்னு எப்போ தொடக்கத்தில் நம்ம திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம சைக்கிள்லேருந்து விழுவோம் இல்லையா. அதே காரியத்தை தான் இந்த இடத்துல பேதுரு முதல் முறையாக கடலில் நடக்கிறார், அதான் பிரச்சனை, முதல் முறையாக நடக்கிறாரு. அப்போ நடக்கும் போது இயேசுவை பார்க்குறவரை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை, சைடில் பார்க்குறார், அவர் உடனடியாக மூழ்கி போகிறார். நண்பு இறை பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு காரணம். நாம் பெரிய பெரிய காரியங்கள்லாம் கடந்து வந்துட்டோம், என்ன பெரிய வாழ்க்கையில் இனிமேல் என்ன பெருசாக கஷ்டம் வந்துடப்போகுது. நான் அப்படி தான் நினைப்பேன், இனிமே வாழ்க்கையில் பெருசாக கஷ்டம் ஒன்று நமக்கு வரப்போகிறதில்லை. இந்த தலைமுறைக்கு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க நமக்கு ஏன் கொரோனான்னு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் என்ன பெருசாக கஷ்டம் வந்துடப்போகுது. ஆனால் யாருக்கெல்லாம் இந்த கொரோனா நம்பிக்கையின் செய்தியாக வந்துச்சு தெரியுமா, கடவுள் மீது பார்வையை வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் பார்வை மாறியவர்களுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. இது அதனால் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் நம்ம சந்திக்கக்கூடிய அனுபவங்களில் கடவுள் மீது நம்ம பார்வையை பதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். கடவுள் மீது பார்வை வைக்கிற பொழுது திருப்பாடல் 62:2 வாசிக்கிறோம், ஆண்டவரே என் கற்பாரை நான் ஒருபோதும் அசைவுறேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரே என்னுடைய கற்பாரை நான் ஒருபோதும் அசைவுறேன். கடவுள் பாறையாக இருக்கிற பொழுது, அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட இல்லமாய் நாம் இருக்கிற பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அப்படின்ற செய்தியை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்றார். திருப்பாடல் 18:29 மீண்டுமாய் சொல்லுகிறது, என் துணையுடன் எப்படையும் நீ நசுக்குவாய். நம்ம சொல்லலாம், என் ஆண்டவரின் துணை கொண்டு எப்படையும் நான் நசுக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற பொழுது வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை நம்மால கட்டாயம் கடந்து போக முடியும் அப்படின்றதுக்கு பேதுரு நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். பார்வையை இறைவன் மீது வைப்போம். இப்படி சொல்லலாம், பார்வை மாறா மனிதர்களாக நாம் இருப்போம். பார்வை மாறா மனிதர்களாக இருக்கணும். இப்போ இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியினுடைய ரெண்டாம் பகுதி முடிஞ்சு மூணாவது பகுதிக்கு நாம் இப்போ வரோம். அப்போ என்ன செல்லப்படுகிறது, அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதி அடைகிறார்கள். இயேசு யார் என்று அறிந்து உணர்ந்த அந்த இடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த புதுமை நடந்த பிறகு இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. பரவணும், மக்கள் எல்லாரும் வர்றாங்க. இது வந்து நம்ம அடிக்கடி வாசிச்சிருப்போம். இப்போ இந்த கடைசி பகுதியை மாத்திரம் நான் கொஞ்சம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். என்னது, அவருடைய மேலுடையின் உரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர், தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி, அதை பத்தி நம்ம ரெண்டு வார்த்தை யோசிக்கணும். ஹீலிங் மினிஸ்ட்ரி, அது இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறவங்களை விட நல்ல நல்ல சமூக பணிகள் செய்வதன் மூலமாக இயேசுவை அடையாளப்படுத்துவதை விட இன்றைக்கி வந்து இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்து வேலை காமிச்சு இன்றைக்கி நிறையா பேர் மக்களை தன்மையப்படுத்துகிறார்கள். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட பார்த்தேங்க, அதில் ஒரு ஐரோப்பாக்கார் பார்த்துக்கோங்க, மிஞ்சி போனால் 30 வயசு இருப்பார் அவர், அவர் பாஸ்டராக, அவரை இங்கேருந்து ஒரு தங்கையா பால் தங்கையா நினைக்கிறேன், அவர் ஒரு பிரிவினை சகோதரராக இருக்கிற போதகர், அவர் அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் அப்படியே ப்ரீச் பண்ணுறாரு. ப்ரீச் பண்ணிட்டு அவரை வந்து ஹீலிங் பண்ணுறாரு, அதிசயங்கள் செய்கிறாராம். கடவுள் அவர் வழியாக அவர் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இந்த ப்ராஃபிட் ஆஃப் காடா, அவர் கடவுளுடைய தூதராக அவர் வந்திருக்கிறார். ஆப்பிரிக்காவிலேருந்து அவரை கூப்பிட்டு வந்து இவர் தான் கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லி பிரசங்க வைக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம், பால் தங்கையா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த காமெடிகள்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். நான் அப்பப்போ பார்த்து சிரிக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, என்னமோ இப்போ ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு, எல்லாரும் உங்கள் பர்ஸில் பாருங்கள், உங்களுக்கு 2000 நோட்டு இருக்குன்னா, எல்லாரும் பார்க்குறேன் பர்ஸில் 2000 நோட்டு இருக்கான்னு, அதில் 2 பேர் தூக்கிட்டு வரேன், என் பர்ஸில் 2000 நோட்டு இருக்குன்னு, இதெல்லாம் நம்புறாங்க. உடனே எல்லாரும் நோட்டெல்லாம் மாத்தி தரவர கடவுளை இருக்கவே முடியாது. ஆனா இதை நம்பக்கூடியவன் ஏகப்பட்ட பேர் இருக்கான். இதை நம்பி கடவுளுடைய தரிசனம் அங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடி கடைசியில் அந்த ப்ராஃபிட்டே கடவுளாக பார்த்துருவான். பார்த்துக்கோங்க, அதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியம். நான் ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். அந்த 4-5 வீடியோலையுமே யாரு பார்த்துக்கோங்க, யாரு வந்து கரன்சி காசு வந்துச்சுன்னு சொன்னானோ அவன் தான் திருப்பி கிரெடிட் கார்டுக்கும் வர்றான், அவன் தான் எனக்கு சுகமாயிருச்சு அப்படின்றதுக்கு வர்றான். இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் அருவறுக்கத்தக்க காரியங்கள். கடவுளுடைய ஆடையை தொட்டால் குணமாகக்கூடிய அளவுக்கு இவர்கள் எல்லாம் உத்தமர்கள் அல்ல, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட அதிசயம் செய்யக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் அப்படியாக அப்படி ஓடுறான், சீடியை கொடுக்குறாங்க, கிடுகிடுகிடுன்னு ஓடுறான். என்ன காமெடி இதெல்லாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிற சமூக மக்களுக்கு, இப்போ நம்ம பெருவாரே நம்ம இந்து மக்களோட வாழ்கிறோம்ல, எவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறாங்க நமக்கே தெரியும். இஸ்லாமிய மக்களோட வாழ்கிறோம், அவர்களாம் நம்ம அவங்களுடைய மதத்தை மதிக்கிறோம், நம்ம மதத்தை அவங்க மதிக்கிறாங்க, நம்முடைய சடங்குகளை நாம் மதிக்கிறது போல் அவங்களும் நம்மளை மதிக்க தான் செய்கிறாங்க. இப்போ எந்த கேலி கூத்தி கூத்தாகுதுன்னா எல்லாரும் இயேசு பேரில் தான் செய்கிறான். அப்போ நம்மளை வந்து கேட்குற, என்ன பார்த்த சீட்டு கொடுக்குறீ, எப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கியோ, நாங்கள் செய்யலையா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை கிறித்தவர்களாக இருக்கிற நமக்கு மத்தியிலையும் இன்றைக்கி அதிசயங்களும் அற்புதங்களும் அருள் அடையாள முறையிலான காரியங்களை மிராக்கிள் செய்யக்கூடியவங்களை தேடக்கூடிய பார்வை நமக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி செய்கிறவராக இருந்தார்னா பேதுருவை வாடான்னு கூப்பிட்டார் இல்லையா, நீ ஆணையிடுகிறேன் நீ நடந்து வா அப்படின்னு சொன்னால் டவக்கு ஒரு பாலத்தை போட்டு விட்டுருப்பார், பத்திரமா வந்து சேரட்டும்னு. ஆனால் அதற்கான காரியங்களை செய்யலை. யூ கம் வா, உன்னுடைய மன ஆற்றலை நான் பார்க்க விரும்புகிறேன், உன்னுடைய மனதினுடைய சக்தியை அறிய விரும்புகிறேன், என் மீது கொண்டிருக்கிற பற்றுறுதையை காண விரும்புகிறேன், உன்னுடைய நம்பிக்கை எவ்வளோ தூரம் ஆளப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறார். அதிசயங்களை செஞ்சாதான் கடவுள் அப்படின்றது இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு சில பேர் செய்கிற சித்து வேலைகள். இதை நம்பி நாம் ஏமாந்துடக்கூடாது. அது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அழகாக
அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் மற்றும் ஒரு நேர்காணலிலே சந்திக்கிறோம்.
கடவுள் மீது கொண்டிருக்கிற பார்வை ஒருபோதும் மாறக்கூடாது. அப்படின்னா பார்வை மாறா மனிதர்களாக இருக்கிற பொழுது இறைவன் நம்மீது கொண்டிருக்கிற பார்வையும் ஒருபோதும் மாற்ற மாட்டார். அவர் தவற மாட்டார், நம்மை கரம் கொண்டு காப்பார் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நற்செய்தியினுடைய இன்னைக்கு மூன்றாவது பகுதி பாருங்களே, இயேசுவை யாரென்று அறிந்துறந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வருகின்றனர். அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது ஒரு பகுதி தான். கடவுள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் வழியாக மட்டும் வெளிப்படுத்துறது இல்லை, நற்செய்தி அறிவிக்கிறார் இல்லையா, அங்கும் கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். பாசநேசமான அவரோட பேசுகிறாரா, அங்கு கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். மன்னிக்கிறாரா, அங்கு கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். அப்படி கடவுள் தன்மை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இந்த அதிசயங்கள் செய்யக்கூடிய இடத்துலையும் குணம் கொடுக்கக்கூடிய விதத்திலையும் ஒரு தன்னுடைய கடவுள் தன்மை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புபவர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் அதிசயம் செய்ததில்லை, நோயாளிகளுக்கு செய்கிறார், புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு செய்கிறார். அன்பான மக்களே, இன்றைக்கு நீங்கள் அதிகமாக சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், நீங்களும் கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய சித்து விளையாட்டு காட்டக்கூடிய போலி போதகர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அது கத்தோலிக்க திருச்சபைக்குலையும் அங்கனங்கன வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில குருக்கள் இந்த காரியங்களை செய்கிறாங்க, மெழுதிரி மந்திரிச்சு கொடுக்கறது, குச்சி மந்திரிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. பட் ஆனால் நமக்குள்ளே இன்னும் பெருசாக வரலை, வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அதெல்லாம் வந்து சாபத்தினுடைய காரியங்கள், அது நமக்கு தேவையில்லாத காரியங்கள். ஆனால் சபைகளை நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா. அன்றைக்கெலாம் ஒரு சேனலில் பார்த்துட்ருக்குறேன், ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு போதகரை ஒருத்தர் கூப்பிட்டு வர்றார். அவர் பேர் பால் தங்கை, அவர் நம்ம ஊருக்கார், நம்ம தமிழ்நாட்டுக்கார். கூப்பிட்டு வந்துட்டு பெரிய க்ரௌட்னா ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரௌடில் வந்து அவர் ஜெபம் பண்ணுறார். அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, கடவுள் இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, எல்லோரும் உங்களுடைய பர்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு 2000 நோட்டு வச்சுருக்காரு பாருங்க அப்படின்னோடனே. ஏற்கனவே 2000 நோட்டு 4 பேர்கிட்ட இருக்கும் பத்தியா, அவன் ஒரு சில பேர் எண்ணி வச்சுருப்பான், என்னாம வச்சுருப்பான். நீங்கள் கொண்டு வந்ததை காட்டிலும் உங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா ஆண்டர் கூட்டி வச்சுருப்பாருன்னொன்னே. அதில் 3 பேர் தூக்கிட்டு வரேன், ஆண்டு ப்ரைஸ்லாட் எனக்கு ஆண்டவர் 2000 நோட்டு வச்சுருக்கிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை மகிமைன்னு சொல்கிறாங்க. உடனே அவரே சொல்கிறார், இப்போ பாருங்க நான் ஜெபம் பண்ண போகிறேன், உங்களுடைய மெசேஜை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இப்போ கூட போகுது அப்படின்னோடனே ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு 2 பேர் தூக்கிட்டு வரான், உடைய வந்து சொல்கிறாங்க, பாருங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனால் திடீர்னு பார்க்குறேன் பாஸ்ட் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு, எனக்கு அந்த அக்கௌண்ட் திருப்பி வந்துருச்சு. உடனே ப்ரைஸ்லாட் அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. ஏங்க, கரன்சி நோட்டு கொடுக்குறதுக்காங்க, இதோட பெரிய பெரிய காமெடிலாம் பண்ணுறாங்க. சிடியை கொடுக்குறாங்க, உடனே கிடுக்கிடுன்னு ஆடுறாங்க, அப்படியே பொத்துனு விழுகிறாங்க, உடனே மயக்க வருது, அவங்க உடனே அங்கேருந்து பேய் ஓடுதான். அப்படிலாம் நாங்கள் ஒரு நாள் பார்த்தது இல்லைங்க. இதை பார்த்துட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஒரு சில பேர் நம்மகிட்டே வந்து கேட்குறாங்க, ஃபாதர் உங்கள்கிட்ட ஏதாவது சீடி இருக்கா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அதிருமான்னு கேட்குறாங்க. அர்த்தமுள்ள அதிர்வுன்னு ஒரு புக் எழுதி கொடுத்து அதுவே இன்னும் அதிராமல் இருக்குது. நம்ம கொடுத்து நம்ம தேடி தேடி கொடுக்குறோம் மக்கள்கிட்ட படிங்கன்னு, அவன் சும்மா டம்மியாக ஒரு காரியத்தை செய்கிறான், அதை போய் மக்கள் நம்புகிறாங்க. இது எல்லாமே கேலி குத்தான ஒரு காரியம். இது வந்து என்ன அப்படின்னா, நம்மோடு வாழக்கூடிய சமய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர், அவர்களாம் இதை பார்த்துட்டு நம்மளை வந்து எள்ளி நகையாகக்கூடிய விதத்தில் இருக்கு. இன்றைக்கெலாம் ஒரு சில படங்கள் இந்த காட்சிகள்லாம் அப்படியே வைக்கிறாங்க, டஸ் புஷுன்னு அப்படி கத்துறது, உடனே சீடியை தூக்கி போடுறது, ஓடுறது, அவர் இங்கேருந்து ஊதிடுறது, ஊதி விடுறார், காற்றை ஊதி விடுறாரு, அப்படியே படப்படப்படன்னு படு விழுகிறாங்க. பாஸ்டர் ஒருத்தரை தொடுறாரு, அவர் இன்னொருத்தனை தொடுறாரு, தொட்டு 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 விழுகிறாங்க. இந்த காமெடிகள்லாம் பார்க்க முடியலைங்க. இல்லை எங்கேருந்து எப்படி வர்றாங்கன்னே தெரியல பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் வெளிநாட்டில் இருந்து வெள்ள வெளியன்றிருக்கிற போதகர்களை கூட்டி வந்து நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த டேர்ன் திரும்பிடுச்சு, இப்போ ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டு அங்கேருந்து ஆளை கூட்டு வராங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. கடவுள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கடவுளுடைய பார்வையில் நம்ம இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது. இயேசுடைய பெயரை எப்படியெல்லாம் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய மக்களுடைய மனங்கள் மாறணும். அவன் பிரிவினை சகோதரனாக இருந்தாலும் அவனும் இயேசு வச்சு தான் எல்லா காரியங்களும் செய்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் கடவுளுடைய நிந்தைக்குரிய காரியங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி இந்த 3 பகுதியாக இந்த நற்செய்தியை பிரிக்கிற பொழுது நமக்கு சொல்கிற செய்தி ஒரே ஒரு செய்தான், கடவுள் மீது கொண்டிருக்கிற பார்வை மாறாத மனிதர்களாக இருக்கணும். அதான் கடவுள் மீது இருக்கிற பார்வை மாறலை அப்படின்னா அந்த அதிசயங்கள் அற்புதங்களை நம்ம தேடவே மாட்டோம், அந்த மாற்று மதத்து கருத்துக்களையெல்லாம் நம்ம உள்வாங்க மாட்டோம். கடவுள் மீது நம் பார்வை இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வை நம் மீது இருக்கும். எல்லா நிலைகளும் பேதுருவை போல நம்பிக்கையில் நாம் ஒரு விதத்தில் ஆட்டம் கண்டாலும் அந்த நம்பிக்கை நிலைநிறுத்தக்கூடிய தெய்வமாக அஞ்சாதே என்று சொல்லி நம்மை தேற்றுவார் நம் ஆண்டவர். ஆமென்.